ஆஸ்திரேலியா சார்பில் போரில் ஈடுபட்டு உயிரிழந்த வீரர்களை நினைவு கூறும் நாளாகிய ஆன்சக் தினத்தினை நாளை அனுஷ்டிக்க ஆஸ்திரேலிய மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். கன்பராவில் நடைபெறவுள்ள ஆன்சக் நிகழ்வில் அரசின் சார்பில் துணை பிரதம மந்திரி பானபி ஜாய்ஸ் கலந்து கொள்ளவுள்ளார். கவர்னர் ஜெனரல் பீட்டர் காஸ்க்ரோவ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் ஆகியோர் பப்புவா நியூகினியில் உள்ள பொமானா கல்லறை, இஸ்ராவா நினைவிடம் மற்றும் கொக்கோடாவில் நடைபெறும் ஆன்சக் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவுள்ளனர். பாதுகாப்புகள் கடுமையாக்கப்பட்டுள்ள துருக்கி கலிபோலியில் நடைபெறும் ஆன்சக் நிகழ்வுகளில் வெளியுறவு அமைச்சர் ஜூலி பிஷப் கலந்து கொள்ளவுள்ளார். ஆன்சக் தினம் ஆஸ்திரேலிய கேலண்டரில் ஒரு புனிதமான நாள் என்று கூறுகிறார் நியூ சவுத் வேல்ஸ் வெட்டரன்ஸ் அஃபேர்ஸ் அமைச்சர் டேவிட் இலியட் அவர்கள்.
ஆன்சக் டே ஹஸ் ஆஃப் கோர்ஸ் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் தி இயர் ஆஃப்டர் தி லேண்டிங் அட் கலிபோலி அண்ட் திஸ் இஸ் தி 101st ஆன்சக் டே கமெமரேஷன். It is a very special day for Australians because we commemorate the death of 100,000 people who gave their lives to keep this nation safe.
சிட்னியில் நடைபெறவுள்ள ஆன்சக் நிகழ்வின்போது பயங்கரவாத அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்ற போதிலும் பல்லாயிரக்கணக்கான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர் என்று போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் மார்க் வெல்டன் கூறினார்.
Traditionally around the dawn service it's around the 10,000-15,000, that's what we max out at there in Martin Place, and I think we're looking at around 20,000 veterans and families that will be marching, and upwards of around the 100,000 that line the route.
மே மாத பட்ஜெட்டில் சமூக சட்ட ஆலோசனை மையங்கள் மற்றும் பூர்வீக குடிமக்களுக்கான சட்ட ஆலோசனை மையங்களுக்கு நிதி குறைப்பு செய்ய உள்ளதாக அரசு எடுத்திருந்த முடிவினை தற்போது பெட்ரல் அரசு மாற்றிக்கொண்டுள்ளது. லேபர் மற்றும் சிறு கட்சிகளின் அழுத்தங்கள் மற்றும் சமூக குழுக்களின் எதிர்ப்புகளை தொடர்ந்து அரசு தனது நிதி குறைப்பு முடிவை மீளப் பெற்றுள்ளது. இலவச சட்ட ஆலோசனை மையங்களுக்கு அடுத்து வரும் 3 வருடங்களுக்கு 56 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்பட உள்ளது. அதில் 17 மில்லியன் டாலர் நிதி பூர்வீக குடிமக்கள் மற்றும் டோரஸ்ட்ரைட் ஐலேண்டர் சட்ட ஆலோசனை மையங்களுக்கு ஒதுக்கப்பட உள்ளது என்று அட்டர்னி ஜெனரல் ஜார்ஜ் பிராண்டஸ் கூறினார்.
Under our plan, the $39 million over the next 3 years that goes to community legal centres will be directed specifically for family law and family violence services, specialist services like those provided here by the Women's Legal Service, which delivered targeted, trauma-informed legal assistance to thousands of women who may otherwise not have received the help they need.
இது வரவேற்கத்தக்க முடிவு என்று லேபர் கட்சியின் சட்ட விவகாரங்களுக்கான பேச்சாளர் மார்க் டிரைஃபஸ் ABCயிடம் கூறினார்.
It's a humiliating backdown by Senator Brandis. Just last week he was claiming that funding had increased to the legal assistance sector, and of course that wasn't the case. But it's very welcome news. It ends years of uncertainty which community legal centres and Aboriginal legal services have endured.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொதிகளில் எவ்வளவு சீனி சேர்க்கப்பட்டுள்ளது என்பதனை உணவுப் பொதி லேபிளில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று கன்சியூமர் அட்வொகசி குரூப்பான சாய்ஸ் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு 60 கிராம் சீனி, அதாவது 14 டீஸ்பூன்கள் சீனி உண்ணுவதாக சாய்ஸ் கூறுகிறது. உணவுப் பொதிகளில் தற்போது உள்ள லேபிளிங் கொள்கை குழப்பகரமாக உள்ளது என்கிறார் சாய்ஸை சேர்ந்த ஜேன் மார்ட்டின் அவர்கள்.
Yes, there's 43 different names for sugar that are used on the ingredient list, and that makes it very confusing to know what proportion of your food is actually sugar, and that's very confusing. And also on the nutrition information panel, added sugar isn't separated out from naturally occurring sugar, and in things like yogurts, there is natural sugar called lactose, but a consumer wouldn't know when they're shopping which is added and which is natural.
நியூ சவுத் வேல்ஸில் 12 வயது சிறுவன் தனியாக வாகனம் ஓட்டி சென்றபோது புரோக்கன் ஹில்ஸ் நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அச்சிறுவன் நியூ சவுத் வேல்ஸ் கெண்டல் புறநகரிலிருந்து பெர்த் நகருக்கு தனியாக வாகனம் ஓட்டி சென்றுள்ளார். புரோக்கன் ஹில் நெடுஞ்சாலையில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் 1,300 கிலோமீட்டர் தனியாக வாகனம் ஓட்டி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.